ஆகவே மேற்கோள் நம்ம நம்மளுடைய எடுத்துக்காட்டுல மேற்கோள் என்னன்னா, இம்மலை நெருப்புடையது. மேற்கோள் ஏது? புகை இருப்பதால். சில உதாரணம் வந்து உடன்பாட்டு வாக்கியம் சொல்லி உதாரணம் சொல்லணும். எங்கெல்லாம் புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு, அடுக்கலை போல. இந்த அடுக்கலை போலங்கிறது உதாரணம். அப்புறம் நீ உபநயம்னு வருது இல்லையா, எங்கெல்லாம் நெருப்பு உண்டோ அங்கெல்லாம் புகை உண்டு, அடுக்கலை போல. இம்மலையிலும் புகை உள்ளது. உபநயம் நிகமனம் வந்து, எனவே இம்மலையிலும் நெருப்பு உள்ளது. இம்மலையிலும் புகை உள்ளது, எனவே இம்மலையிலும் நெருப்பு உள்ளது. அங்க நிகமனம் முதல்ல சொன்னதுதான் கடைசியில வரும். மேற்கோள் என்ன? இம்மலை நெருப்புடையது. அதான் மேற்கோள். நிகமனம் என்னது? எனவே இம்மலை நெருப்புடையது. முடிந்தது முடித்தல். நிகமனத்துக்கு தமிழ் என்னது? முடிந்தது முடித்தல். முதல்ல முடிவு பண்ணிட்டான் அந்த மலையில நெருப்பு இருக்குன்னு. அதை தகுந்த காரணம் காட்டி தன்னுடைய முடிவை வந்து முடிவா சொல்லி நிரூபிச்சிருக்கான். அந்த முடிந்தது முடித்தல் தான் நிகமனம். அப்ப இம்மலை தீ உடையது. மேற்கோள் புகை உள்ளதால். ஏது? எங்கெங்கு புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு, அடுக்கலை போல. உதாரணம் இம்மலையிலும் புகை உள்ளது. உபநயம் எனவே இம்மலையிலும் நெருப்பு உள்ளது. நிகமனம். சரி, இதந்த புகையும் புகையை வச்சு நெருப்பை சாதிச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை போல நாம் ஒரு தகுந்த காரணத்தை காட்டி பதிப்பொருளாகிய இறைவன் உண்டு அப்படின்னு நிலைநாட்ட போறோம். முதல் சூத்திரத்துல புகைன்னு ஒரு காரணம் காட்டி மறைஞ்சிருக்கிற நெருப்ப, அது மாதிரி இங்க மறைய நின்றுடன் மாமணி சோதியான், அந்த மறைய நின்றுள்ள மாமணி சோதியான இங்க புகைய ஏதுவா காட்டின மாதிரி ஒரு பொருளை ஏதுவா காட்டி இந்த பொருள் இருப்பதனால அந்த மாமணி சோதியான் உள்ளான் அப்படின்னு நிறுவ போறார் முதல் சூத்திரத்துல. அப்ப இதுக்கு இந்த தர்க்க முறை நமக்கு தேவைப்படுது பாத்தீங்களா. என்னையா உங்க சைவத்துல வந்து இறைவன் இருக்காங்க, என்ன இல்ல, எத்தனையோ பேர் சொல்றான், எத்தனையோ சமயங்கள் சொல்றான், நீங்களும் சொல்றீங்க இறைவன் இருக்கான்னு, சும்மா கூட்டத்தோட கூட்டமா சொல்றீங்க அப்படின்னு ஒரு சொன்னான்னா, நாம சும்மா சொல்லல, இப்படி ஒரு வழிமுறை வைத்து தெளிவாக சொல்கின்றோம். ஆகவே அறிவுபூர்வமான ஒரு வழிமுறை அதுதான் தர்க்கம். அதனாலதான் நாம அது வந்து அரிய விஷயம், பதிப்பொருளை அறிவது, பாசப்பொருளை அறிவது அரிய விஷயம் அதெல்லாம். அப்ப இந்த மாதிரி எளிய ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி இதுதான் வழிமுறை, இந்த மாதிரி ஒரு வழிமுறையில தான் முதல் சூத்திரத்தை என்ன செய்ய போற, நிலைநாட்ட போற. என்ன செய்யறது? காட்சி அளவையில காட்ட முடியாது இல்லையா. எங்க மாமா ஒருத்தர் இருக்கார், லண்டன்ல இருக்கார், லண்டன்ல இருக்காருன்னா இவன் பாத்துருக்கவே மாட்டான் நண்பன். என்னைக்கா ஒரு நாள் அவர் லண்டன்ல வந்தா என்ன சொன்ன பாத்தியா, அது இவர் தான் காட்டிடலாம். அல்லது இவனுக்கு என்ன ஒரு நாள் லண்டன் போக சான்ஸ் இருந்தா அங்க போய் அட்ரஸ் கொடுத்து நீ பாரு, நான் முன்னே சொல்லிட்டு இருந்தேன் எங்க மாமா அவர்தான் காட்டுறான். அந்த மாதிரி எல்லாம் இறைவனை காட்ட முடியுமா? முடியாது. காட்சி அளவையால உணர முடியாது. ஆக வகையில சொன்னா சரிதான், ஒரு மரியாதை பொருட்டு ஏற்றுக்கொள்வோம், ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார், இறைவன் இருக்காரு பாடியிருக்காரியா, அப்பல் பெருமான் பாடுறாரு, இவ்வளவு ஞானிகள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு வழி நீ என்ன இறைவன் இல்லை சொல்ல முடியுமா அப்படின்னா ஒத்துக்கொள்வான். ஆனால் நான்கு தடைகள் எழுந்தால், ஒரு ரெண்டு சில ஐயங்கள் எழுந்தால் அதுல தெளிவு பெற முடியாது. அதனாலதான் அந்த ஆகம அளவையும் வைத்துக் கொண்டு மட்டும் நாம வந்து கடவுள் உண்டுன்னு சொல்லாம காட்சி அளவையால காட்டவும் முடியாது. அப்போ ஒரே வழி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அனுமான அளவை தான். அப்போ அந்த அனுமான அளவை மூலமாக எப்படி நாம் ஒரு பொருளை அது உள்ளது என்று எப்படி நிலைநாட்டுவது அப்படிங்குறதுதான் இந்த வழிமுறை இல்லையா. ஆகையினாலே இந்த ஐந்து உறுப்புகளோடு சொல்வார்கள். சுயஞான போதத்தை பார்த்தோம்னா அது வந்து சூத்திரம், ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அதிகரணங்களாக பிரிக்கப்படும் ஒவ்வொரு சூத்திரம். அந்த அதிகரணத்தை பாத்தீங்கன்னா அந்த மூன்று உறுப்புகள் இருக்கும். மேற்கோள், ஏது, உதாரணம். பாருங்க கண்டிப்பா ஒவ்வொரு அதிகரணத்திலையும் மேற்கோள், ஏது, உதாரணம். இந்த நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு நாமே வந்து உயித்து உணர்ந்து கொள்ளலாம் எளிதாக. அந்த மேற்கோள், ஏது, உதாரணம் மட்டும் வெண்பாள இருக்கும், மேற்கோளும் ஏதும் உரைநடையா இருக்கும். அப்படி அமைத்துள்ளாங்க. அது சிவஞான போதில மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு. இந்த திதியார்ல கூட அதிகரணம் தான் செய்வதாகத்தான் இருக்குது. அதுலதான் அப்படி மேற்கோள், ஏது, உதாரணம் தர்க்க ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ முதல்ல சொன்னாங்க இந்த மூன்றுதான் நம்ம அளவைன்னு சொன்னோம், காட்சி, அனுமானம், ஆகம். ஆனா மற்ற சமயத்தவர்கள் எத்தனையோ அளவை சொன்னாங்களே, அதெல்லாம் இந்த மூன்றுல அடங்கும்னு சொன்னவன். அது எப்படி அடங்கும்? அவையெல்லாம் அனுமானத்துக்குள்ளதான் அடங்கும். ஆகவே இந்த அனுமானத்தை பத்தி சொல்ற இந்த இடத்துல அதையும் சொல்லிடுதான் சேர்த்து சொன்னா ஒரே ஏரியா அனுமானத்தை பத்தி சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் ஆகமளவை மூன்று வகை இருக்கு, அது என்னன்னு பாத்திரலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்சி, பூர்வ காட்சி அனுமானம். என்ன சொல்றான் ஒருத்தன் வந்து, மனம் வருவதை வைத்து, கமகமன் மனம் வருது, அது மல்லிகைப்பூ நிறைய மனம் தருவது, அந்த மல்லிகையினுடைய மனத்தை வைத்து அந்த மல்லிகைப்பூ எங்கேயோ பார்சல் பண்ணி இருக்கு, அதை பார்க்க முடியல, ஆனா அந்த மனத்தை வைத்து அங்க அந்த மலர் உள்ளது என்று அனுமானித்தான் இல்லையா, அது பூர்வ காட்சி அனுமானம். ஏன்னா ஏற்கனவே அவன் மல்லிகையை பார்த்திருக்கின்றான், அது அப்படி மனம் வீசுவதையும் உணர்ந்திருக்கின்றான். அது பூர்வ காட்சி. பூர்வம்னா முந்தைய, முந்தைய காட்சி. முன்னாலேயே அப்படி வந்து அவன் மல்லிகையும் அது மனவீசையும் பார்த்ததுனால இப்போ அந்த மல்லிகையை பார்க்காட்டாலும் அந்த மனத்தை வைத்து மல்லிகையை சொல்கின்றானே, அது ஒரு புது அளவையா சொல்றாங்க மற்ற சமயத்தவர்கள். அது வந்து அனுமான அளவில் அடங்கும், அது பூர்வ காட்சி அனுமானம், ஏற்கனவே பார்த்ததை வச்சுதான் சொல்றான் இல்லையா. இதுவும் எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்படியே எங்கேயும் கருமேகம் சூழ்ந்து இருக்கின்றது, உடனே மழை வரும்னு சொல்றான். இதுவும் பூர்வ காட்சி தான். நம்ம முன்னாடியே பூர்வத்துல முன்னாடியே என்ன பார்த்திருக்கான், கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிவதை அவன் பார்த்திருக்கின்றான். எனவே இப்போதும் கருமேகம் சூழ்வதால் மழை வரும் அறிந்து கொள்றான். இது முந்தைய அனுபவத்தை கொண்டு ஒன்றை வந்து அனுமானித்து அறிவது, இது பூர்வ காட்சி அனுமானம். அப்புறம் காட்சி அனுமானம் ஒன்று, கருதல் அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த அனுமானமே பாருங்க, காட்சி அனுமானம் ஆகமம்னு மூன்று அளவை. இதுல வந்து ஒவ்வொன்றுமே அனுமானம் இருக்கு, காட்சி அனுமானம், அனுமான அனுமானம், ஆகம அனுமானம். காட்சி அனுமானம் இப்ப சொன்னது, முன்னர் கண்டதை வைத்து ஊவித்தறிதல், மேகத்தை வைத்து மலை வருது அறிதல், மனத்தை வைத்து மலர் உண்டு அறிதல், இதெல்லாம் காட்சி அனுமானம். கருதல் அனுமானம் அதான் அனுமான அனுமானம். அது என்ன அப்படின்னா, ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல். ஒருவன் வந்து அப்படி ஒரு பிரசங்கம் பண்றான் மேடையில், ஒரு மணி நேரம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அப்படியே அதை பத்தி பேசுறான். அப்ப அவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அவனுடைய அறிவின் அளவை மதிப்பிட்டு விடுவார்கள் அல்லவா கேட்பவர்கள் அவையினர் வந்து, இவ்வளவு கருத்து சொல்றான், அப்ப இவன் இவ்வளவு அறிந்து வச்சிருக்கின்றான், இதற்கும் மேல இவன் எவ்வளவோ அறிந்து வைத்தால்தான் இவ்வளவு சொல்ல முடியும், இவ்வளவு சரளமா சொல்றான்னா இவன் இந்த அளவு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அவனுடைய கருத்தை வைத்து அவனுடைய அறிவின் அளவை மதிப்பிடுதல், அதுதான் கருதல் அனுமானம் சொன்னான். அப்புறம் வந்து உரையால் அனுமானம், ஆகமத்தால் அனுமானம் செய்தல். ரொம்ப அருமையா உவமை கொடுக்க, இதை உணர்வது ரொம்ப கஷ்டம். ஆகமத்தை வச்சு என்ன அனுமானம் செய்யறது, ஆகமத்துல சொன்னது கொண்டு சொல்லாத ஒன்றையும் அனுமானம்னால என்ன, ஊகித்தறிதல், நேரில் அறிவது இல்லை ஊகித்தறிவது தான், கருதி அறிவது தான் அனுமானம். இப்ப ஆகமத்தை வச்சு கொண்டு என்ன ஊகித்தறிய முடியும், ஆகமத்துல சொன்ன ஒரு கருத்தை கொண்டு சொல்லாத கருத்தையும் ஊகித்தறிதல், அதுதான் ஆகம அனுமானம், உரையால் அனுமானம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உதாரணம் எவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க, எளிதாக்கிட்டாங்க. சரி என்ன, ஆகமத்துல ஒரு கருத்தை சொல்லுவோம், இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதெல்லாம் முந்தைய பிறவியின் வினைகள், வினைகளான பணங்கள் தான். முந்தைய பிறவிகளில் எவ்வளவோ வினைகள் செய்திருக்கின்றோம், அந்த வினைப்படங்களை இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கருத்து ஆகமத்தில் சொல்லியாச்சு. இது கொண்டு நாம என்ன ஊகித்துக் கொள்ளலாம், இப்போது வருகின்ற அனுபவம் எல்லாம் வந்து முற்பிறவி வினைனா, அப்ப இந்த பிறவியிலையும் நாம வினை செய்தால் இந்த வினை அடுத்த பிறவியில் பயனாக வரும். இப்படி சொன்ன ஒரு கருத்தை கொண்டு நாம் இன்னொரு கருத்தை ஊகித்து அறிவது இருக்கின்றதே, அதுதான் உரையால் அனுமானம், ஆகம அனுமானம் என்று சொல்லப்படும். இவ்வாறு அனுமானத்தினுடைய மூன்று வகைகளை, அதாவது அனுமானம் வந்து ரெண்டு வகைதான், தன்பொருட் அனுமானம், பிறபொருட் அனுமானம் தான். மற்றவர்கள் வந்து புது புது அளவையா சொல்றாங்க, அது அந்த அளவையெல்லாம் அனுமானத்துக்குள்ள அடங்கும், காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், ஆகம அனுமானம், இப்படி அனுமானத்துக்குள்ளே அடங்கும்னு காட்டுறாங்க. வேற ஒண்ணு அடுத்தார் ஒன்று, ஆகம அளவை மூன்று வகைப்படும் என்று சொன்னார்கள். அது என்னன்னு சொல்லணும், மூன்று வகைப்படும் அப்படின்னா, ஆகமங்களை மூன்று காண்டங்களாக பிரிக்கின்றோம். அவை எவையெல்லாம் அப்படின்னு கேட்டா, கர்மகாண்டம் ஒன்று, இன்னொன்று உபாசனா காண்டம், மூன்றாவது ஞான காண்டம். இப்படி ஆகமங்கள் மூன்று வகைப்படும். இதுல கர்மகாண்டம்னா என்ன, ஒருவர் தீட்சை வாங்குகின்றார், இந்த தீட்சை பெற்றவர் நித்தியபடி அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையா, அந்த அனுஷ்டானத்தை என்னெல்லாமோ பண்றாங்க பார்த்தா நமக்கு வந்து ஏதோ செய்யறாங்கன்னு தெரியும். பல கிரியைகளை செய்கின்றார்கள், பிராணாயாமம் செய்வார்கள், கரணியாசம், அங்கநியாசம் முதலிய எத்தனையோ கிரியைகளை செய்கின்றார்கள். இந்த கிரியைகள் எல்லாம் அவர்கள் எதன்படி செய்கின்றார்கள், ஆகமத்தில் சொல்லியிருக்கின்றது. தீட்சை வாங்குறவன் அனுஷ்டானத்துல என்னென்ன கிரியைகள் எல்லாம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றது. அதே மாதிரி இது வந்து ஆன்மார்த்தமா வாங்குவது, பரார்த்த பூஜை, ஆதி சைவர்கள் சிவாலயத்திலே பூஜை செய்கின்றார்கள், நித்தியபடி பூஜை, ஆறு கால பூஜை செய்கின்றார்கள், மாச விழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற விசேஷ பூஜைகள்லாம் செய்கின்றார்கள். அவற்றை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று விதி இருக்கின்றது, அந்த விதிகளை எல்லாம் சொல்வது, இத்தனை நாளைக்கு முன்பு கொடியேற்றணும், ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடத்தணும், அந்த எல்லா கிரியைகளையும் சொல்லி இருக்கின்றது. இந்த கிரியைகளை பூரா சொல்லக்கூடிய அந்த ஆகமத்தின் பகுதி தான் கிரியா காண்டம். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, அதுதான் கர்மகாண்டம்னு சொல்லுவாங்க, கிரியா காண்டம், கர்மகாண்டம். உபாசனா காண்டம் அந்த வழிபடும் முறையை சொல்லு. அதாவது இது வந்து உள்ளத்தால் வழிபடுவது சிறப்பாக அதை சொல்லக்கூடிய பகுதி, தியானம் போன்ற பகுதி அதையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி உபாசனா காண்டம். அப்புறம் ஞான காண்டம் என்பது ஏன் இதெல்லாம் செய்யறோம் அதுக்கான தத்துவார்த்த விளக்கம். ஏன் அப்படி சிவபெருமானுக்கு ஆலயம் எடுப்பி ஏன் வழிபடுறோம், அவர் யாரு, நாம யாரு, அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு, அவர் பதி நாம பசு, பாசம் ரெண்டு பேருக்கும் இடையே தடையா இருக்கின்றது, அந்த தடையை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு தான் இந்த வழிபாடு இந்த கிரியை எல்லாம் அப்படின்னு அந்த தத்துவ விளக்கத்தை கொடுக்கின்ற பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் ஞான காண்டம். ஆக அந்த சைவ சித்தாந்தம் வந்து அந்த ஞான காண்டத்துலதான் இருக்கு இல்லையா, அந்த தத்துவ கருத்துக்கள்லாம். ஆகவே ஆகமங்கள் வந்து இப்படி கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு மூன்று வகைப்படும். அப்போ இந்த ஆகமம் மூன்று வகைப்படுறதுனால அந்த ஆகம அளவையும் மூன்று வகைப்படுது, அவ்வளவுதான். ஆகமம் வந்து இப்படி மூன்று பிரிவுகளாக இருப்பதனால் அந்த ஆகம அளவையும் மூன்று வகைப்படுகிறது. என்ன கர்மகாண்டம் பற்றி நாம வந்து பல செய்திகளை தெரிந்து கொள்கின்றோம். கர்மகாண்டத்தை படித்து இன்னென்ன மாதிரி நாம அனுஷ்டானம் செய்யணும், இன்னென்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோமே, அது வந்து ஒரு ஆகம அளவை. அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு பேர் என்ன, தந்திரகலை அப்படின்னு, தந்திரகலை. அப்புறம் உபாசன காண்டத்தை படித்து, உபாசனா காண்டத்தை படித்து உள்ளத்திலே பூசை ஏற்றுகின்றோம், தியானம் செய்கின்றோம், மனத்தை அடக்கி தெய்வத்தை தியானிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாம் எதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறோம், உபாசனா காண்டத்தை படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி உபாசனா காண்டத்தை படித்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் எல்லாம் பழகின்றோமே, அது வந்து இரண்டாவது ஆகம அளவை. அதுக்கு என்ன பேரு, மந்திரகலை. கர்மகாண்டத்தை படித்து கிரியைகள் எல்லாம் தெரிந்து கொள்வது தந்திரகலை. உபாசன காண்டத்தை படித்து உள்ளத்தாலே வழிபாடு ஏற்ற தெரிந்து கொள்வது மந்திரகலை. அப்புறம் ஞான காண்டத்தை படித்து பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு இதையெல்லாம் அறிந்து கொள்வது வந்து உபதேச கலை. ஆக ஆகம அளவை மூன்று வகைப்படுகின்றது, தந்திரகலை, மந்திரகலை, உபதேச கலை. அது என்னன்னா ஒவ்வொரு ஆகமும் மூன்று காண்டங்களாக விளங்குகின்றது. என்ன, கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டத்தை படித்து கிரியைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுதல் தந்திரகலை, உபாசன காண்டத்தை படித்து வழிபாட்டை அறிந்து கொள்ளுதல் மந்திரகலை, ஞான காண்டத்தை படித்து முப்பொருள் இயல்பை உணர்தல் உபதேசகலை என்று இப்படி ஆகம அளவை மூன்று வகைப்படும் சொல்லிட்டாங்க. அதன் பின்பு என்ன சொல்கின்றார்கள் என்றால் திருப்பி அனுமான அளவைக்கு வராங்க, முடிச்சிடுறாங்க இதோடு. அனுமான அளவைக்கு ஏன் வராங்க, அனுமான அளவையை பற்றி சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் முழுமையா சொல்லியாச்சு அப்படின்னா அந்த அனுமான அளவை இருக்க அதுதான் தர்க்கம் பண்ணக்கூடிய வழிமுறை, அதுதான் இருக்கு. ஆகம அளவையில தர்க்கம் இல்ல, ஆகம இதை சொல்லுது அப்படின்னா சரின்னு கேட்டுக்கிறோம், அதுக்கு மேல அங்க தர்க்கம் இல்லை. ஆனா நம்முடைய ஐயம் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுட்டு அதை தெளியணும், அப்பதான் நமக்கு வழிபாட்டுல ஊக்கம் வரும். நாலு பேர் ஏதாவது தடை எழுப்பினான அப்புறம் நமக்கு நடுக்கம் வந்துடும். அப்ப அந்த இடத்துல ஆகமம் சொல்வது சரிதான்னு நாம வந்து சைவனுக்கு நிலைநாட்ட வேண்டிய கடமை வந்து விடுகிறது. அதுக்குத்தான் அந்த தர்க்க வழிமுறை தேவை. அது அனுமான அளவையில தான் இருக்கு தர்க்கம், அந்த அஞ்சு உறுப்புகளோட தர்க்கம் பண்றோம் இல்லையா, அது அனுமான அளவை தான். அளவைய வடமொழியில் என்ன சொல்றோம், பிரமாணம். அனுமான பிரமாணத்துல தான் அது இருக்கு. அதனால பாருங்க, முதல் மூணு சூத்திரம் எந்த இயல் தலைப்புல இருக்கு, பிரமாண இயல். ஏன்னா அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு பதி உண்டுன்னு நிறுவுறார் முதல் சூத்திரம், பாசம் உண்டுன்னு நிறுவுறார் ரெண்டாம் சூத்திரம், பசு உண்டுன்னு நிறுவுறார் மூன்றாம் சூத்திரம். ஆகவே அந்த அனுமான அளவை இருக்கின்றதே அந்த அனுமான பிரமாணம், அதுதான் தர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. எனவே அந்த அனுமான அளவையை வைத்து அதன் அடிப்படையில் தர்க்கம் செய்யும் பொழுது என்னென்ன குற்றங்கள் நேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது அதை அவரு தான் அறிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த குற்றங்கள் நேராமல் தவிர்க்க வேண்டும் இல்லையா. அந்த குற்றங்கள் நேரும்படியாக நாம் பேசிவிட்டால் அப்போ நாம் நம்மால் என்ன செய்ய முடியாது, நம்ம மேற்கொண்ட கருத்தை அந்த மேற்கோளை நிலைநாட்ட முடியாமல் போயிடும். குற்றங்கள் வராதவாறு நாம என்ன செய்யணும், பேச வேண்டும். அதுல எத்தனை குற்றங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தான் ஒரு கொள்கை சொல்றான், மேற்கொண்ட கொள்கை மேற்கோள் சொல்றான், அதை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஏது சொல்றானே, அந்த ஏதுல வந்து 21 குற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளன. அவன் சொல்கின்ற ஏது அந்த 21 குற்றங்களும் இல்லாமல் இருந்தால் சரியான ஏது. இது தர்க்க சாஸ்திரத்துல விரிவாக படிக்க வேண்டிய செய்தி. இதெல்லாம் விளக்கமா சொல்றான் தர்க்க சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம் தனியா ஒரு சாஸ்திரம் வச்சிருக்காங்க இல்லையா, இது சிவஞான சித்தியார் சித்தாந்த சாஸ்திரம். இதுல தர்க்கத்தை பற்றிய அடிப்படைகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தர்க்க நூல்ல ஒருவன் வந்து அறிஞரா இருக்கான்னா இதெல்லாம் விளக்கமா படிச்சிருக்கணும். ஆமா, ஏதுல 21 குற்றங்கள் இருக்கின்றன, அவை என்னென்ன, அதை அடுத்தவனுக்கும் புரிய வைக்கணும்னா அவன் உதாரணம் காட்டி சொல்ல தெரியும். 21 குற்றங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பக்கத்துல வந்து எத்தனையோ குற்றங்கள் வரலாம், சபக்கத்தில் குற்றம் வரலாம், விபக்கத்தில் குற்றம் வரலாம். பக்கம் சபக்கம்லாம் பார்த்தோம், புகை உண்டுன்னு சொல்றோம், நெருப்பு உள்ளதுன்னு சொன்னோம், எங்க மலையில, அந்த மலைதான் பக்கம். அது போலவே நெருப்பு உள்ள இன்னொரு இடம் உதாரணம் காட்டணும், அடுக்கலை, அது சபக்கம். அந்த நெருப்பு இல்லாத இடத்துக்கு உதாரணம் காட்டணும், குளம், அது விபக்கம். இந்த பக்கத்துல குற்றம் வரலாம், சபக்கத்துல குற்றம் வரலாம், விபக்கத்துல குற்றம் வரலாம். அதாவது பொருந்தாத உதாரணங்கள் எல்லாம் காட்டிட்டான், அப்போ அது குற்றமாயிருது. என்ன அந்த மாதிரி பல குற்றங்கள். அப்புறம் தோல்வித்தானம் அப்படின்னு இருக்கின்றது. அந்த தோல்வித்தானம்ங்கிற ஒரு குற்றத்தை வந்து அவனோட வாதத்துல வந்துட்டுது அப்படின்னா அவன் வந்து தோத்துட்டான்னு அர்த்தம். அதனாலதான் அந்த அதுக்கு பேரே, அந்த குற்றத்துக்கு பேரே தோல்வித்தானம். அது அந்த தோல்வித்தானம் பல வகைப்படும். அதுல உதாரணமா ஒன்னு சொல்லலாம், என்ன அப்படின்னா, ஒரு தடையை வந்து ஒருத்தன் எழுப்பிட்டான், இப்ப அவன் வந்து அதை முறையா அதை வந்து மறுத்து தன் கருத்தை நிலைநாட்டாம அந்த தடையை அப்படியே வச்சுக்கிட்டு, சரிப்பா இருக்கட்டும்ப்பா, நீ பெருசா என்கிட்ட கேட்டுட்டே தடை எழுப்பி, நான் உன்ட்ட ஒரு கேள்வி வைக்கேன், இதுக்கு பதில் சொல்லு பாப்போம் அப்படின்னா, இது என்னன்னா, எடுத்துக்கொண்ட பொருளை விட்டு விட்டு வேற எங்கோ செல்லுது இல்லையா. ஒரு சமயத்தவன் நம்ம சமயத்தை பத்தி ஒரு தடையை கேட்கிறான், நாம வந்து பல காரணங்கள் எல்லாம் சொல்லி நிலைநாட்டுறோம், அதன் மேலும் அவன் தடை எழுப்புவான் இல்லையா, எத்தனை தடை எழுப்பாலும் விளக்கம் கொடுக்கணுமே. நான் ஏது சொல்லிட்டேன், உதாரணம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே தடை போடக்கூடாது. அந்த ஏது வந்து சரிதானாங்கிறது அது ஒரு தடை எழுப்புவான், உதாரணம் சரிதானாங்கிறது ஒரு தடை எழுப்பும். எப்பனா அது சரிதான், நான் காட்டின ஏதும் சரிதான், நான் காட்டின உதாரணமும் சரிதான் அப்படின்னா மேலும் நிலைநாட்டணும் இல்லையா. அப்படி நிலைநாட்டுவதை விட்டுட்டு நீ பெருச கேள்வி கேட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காத, உன் கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நான் ஒண்ணு ஒரு கேள்வி இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு போனாம்னா அது தோல்வித்தானம். அவன் தர்க்கத்தை விட்டே விலகித்தான் இருக்க. இத மாதிரி தோல்வித்தான குற்றங்கள் பல உள்ளன, இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா. அது என்னன்னா, தனக்கு தோல்வி வந்துட்டுது, அதை வேற ஒன்று பேசி என்ன செய்யறான், மறைக்க போறான், இது தோல்வித்தானம். இதெல்லாம் இந்த இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு தர்க்கம் பண்றவன் இருக்கானே, அவன் மட்டும் தர்க்கம் ஒழுங்கா இருக்கும். இதை பற்றி இந்த விஷயங்கள், ஏது குற்றங்கள் என்ன, தபக்கம் பக்கம் இந்த உதாரணங்கள் வருத குற்றம் என்ன, தோல்வித்தானங்கள்லாம் என்னென்ன, இதெல்லாம் ஒன்னும் தெரியாம பேசுறவன் இருக்கான் பாருங்க, அவன் என்னாவான், உணர்வு பூர்வமா என்னாவான், ஆங்கிலத்தை சொல்றாங்க எமோஷன் வாங்கல, அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ தன் கருத்து மறுக்கப்படுகிறதே, இதற்கு நம்ம ஒன்னும் சொல்ல முடியலே அப்படின்னு வந்து கடைசி என்ன ஒரு வேகமும் கோபதாவங்களும் வந்து, அதுக்கெல்லாம் தர்க்கத்துல இடமே கிடையாது. அதாவது அங்க வந்து அறிவுபூர்வமான சிந்தனை தான் அங்க தர்க்கத்துல வச்சிருக்காங்க ஒழிய, அங்க என்ன ஆகுது, அகப்பற்று வருது, என் கருத்து மறுக்கப்படுவதா, நான் தோற்றேன் ஆகுது அப்படின்னு என்ன ஆகுது, அது ரூட்டு திரும்பி, அப்ப என்னன்னா அது கடைஞ்சு ஒருத்தர் போவங்க, அதுக்கெல்லாம் தர்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. இது முறையான அறிவுபூர்வமான சிந்தனை, அந்த முறைப்படிதான் நம்ம சைவ சிந்தான கருத்துக்கள் நிலைநாட்டப்பட்டுள்ளன. யாரு தடை கேட்கிறோம், யாரையும் நாம திட்டவே இல்லை இல்லையா. ஆச்சாரியர் மிக உயர்ந்த நிலையில் பொருளவா, ஞானாச்சாரியர், அவர் ஐயோ இப்படி இருக்கியப்பா, இப்படி இருக்கிய நீ வந்து பேதையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிவா அந்த விஷயத்த சொல்ற, அது கருணை பற்றி இறங்குவதுதான். நம்ம ஒரு கல்வியை கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டிய அவனை திட்டுறது இல்லை, அந்த மாதிரி அறிவுபூர்வமாகவே நம்முடைய கருத்துக்களை நிலாட்டி உள்ளார்கள். ஆகவே இந்த தர்க்க முறையினை நாம் வந்து முதல்ல இந்த அளவாத அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அது வேறு எந்த சித்தாந்த சாத்திரத்திலும் இல்லை. ஆகவே வேறு தர்க்க நூலை, தர்க்க விஷயங்களை சொல்லக்கூடிய நூல்கள் தமிழ் மொழியிலும் இல்லை. ஆகையினாலே நாம் இந்த சிவஞான சித்தியாரிலே தர்க்கம் குறித்த அடிப்படை செய்திகளை எல்லாம் சொல்லி வைப்போம் என்று பெரும் கருணையோடு, இதன் மூலம் நமக்கு தமிழ் மொழிக்கு பெரிய வரவு, இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம், அறிவியல் வளர்ந்து வருகின்றது, பல அறிவியல் சொற்கள் ஆங்கில மொழியிலும் பிற மொழியிலும் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ் மொழியானது இந்த நிகழ்காலத்தையும் இன்னும் வருங்காலத்திலும் தாக்குப்பிடித்து அது சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பல அறிவியல் குறித்த கலை சொற்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒவ்வொரு அறிவியல் சொல் வர வர அதுக்கு இணையா தமிழ்ல உருவாக்கணும் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி தர்க்கம் பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் தமிழ் மொழியில் இல்லை, அப்போ அது சமஸ்கிருத மொழியில் இருக்கின்றன. அப்போ அந்த தர்க்க சாஸ்திர பரிபாஷை சொற்கள்லாம் சமஸ்கிருத மொழியிலே இருக்கின்றன. அப்போ நம்ம அருணந்தி சிவாச்சாரியார் தமிழ்ல சொல்றார், அப்போ அதுல பல சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இந்த ஆசிரியர் உருவாக்கி பல அரிய தர்க்க கலைச்சொற்களை நமக்கு வழங்கியுள்ளார். அதுதான் இதுல பெரிய நமக்கு லாபம். பல கலைச்சொற்களை நமக்கு வழங்கியுள்ளார்கள். ஆகவே இந்த தமிழர்கள் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அப்புறம் வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு தனி தவ பயன் இருக்கின்றது. ஏன்னா தமிழிலேயே தர்க்கத்தை சொல்கிறார்கள். இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சிவஞான சித்தியார்ல இந்த அளவை இலக்கணங்கிற பகுதியை படித்து ஓரளவு தர்க்கத்திலே புலமை வாய்ந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும். ஏன்னா சிவஞான போதத்துக்கு மாபாடியம் ஏற்றிவிட்டோம். நம்ம சிவஞான சுவாமிகள் நினைக்கிறாங்க, சிவஞான போதத்துக்கு நாம் மாபாடியம் அருள் இருக்கின்றோம். எனவே அதற்கு அதை படித்து உணர்வதற்கு தர்க்க புலமை நல்லாக வேண்டும். ஆகவே இந்த தர்க்க செய்தியை இன்னும் விரித்து சொல்வோம் சொல்லிட்டு வடமொழியில இருந்த தர்க்க சங்கிரகங்கிற நூலை தமிழிலே மொழிபெயர்த்து தந்துள்ளார்கள். அது இன்னும் தர்க்கத்தை பற்றி விரிவாக சொல்லக்கூடியது. அதிலும் பல கலைச்சொற்களை தமிழிலே அவர்கள் தந்துள்ளார்கள். எனவே இவையெல்லாம் தமிழ் உலகிற்கு நம்முடைய சைவ ஆசிரியர்மார்கள் திருக்கைராய பரம்பரையில் உள்ளவர்கள் தான் அருந்த சிவாச்சாரியார். அந்த திருக்கைராய பரம்பரையில் உதயமான திருவாவுடைய ஆதினத்து முனிவர் பெருமான் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள், இவர்கள் ரெண்டு பேரும் தான் தமிழுக்கே கொடை வழங்கியிருக்கின்றார்கள், தர்க்க கொடை வழங்கியிருக்கின்றார்கள். ஏன் நம்முடைய ஆதினத்தை சார்ந்து சைவ சித்தாந்தத்தில் நன்கு புலமை பெற்ற திருஞான சம்பந்தம் பிள்ளை, சிவத்திரு திருஞான சம்பந்தம் பிள்ளை என்ற சைவ அறிஞர் தர்க்காமிர்தம் என்று ஒரு நூல் தமிழில் செய்திருக்கின்றார்கள். அதுவும் மொழிபெயர்ப்பு நூல் தான். அதே நம்முடைய ஆதினம் தான் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே எதெல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு வந்து தேவையோ அந்த பணிகளெல்லாம் நம்முடைய ஆதினம் அருமையாக செய்திருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது சைவ மக்களுடைய கடமை. ஆனால் அந்த தர்க்க சங்கிரகம் திருஞான சம்பந்தம் மொழிபெயர்த்தது, அப்புறம் வந்து இந்த திருஞான சம்பந்தம் பிள்ளை தர்க்காமிர்தெல்லாம் தர்க்கன் அறிவு கொண்ட ஆசிரியர்கள் மூலமாக அவர்கள் பாடமாக சொல்லி படிக்க வேண்டிய நூல்கள். சிவஞான சித்தியார்ல அடிப்படையா உள்ளது மட்டும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நமக்கு முதலில் இந்த அளவிற்கு போதும். ஆகையினாலே இதையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பும் தமிழர்கள் வடமொழியிலே இருந்த தர்க்க நூல்களை நன்கு பயிற்சி வைத்திருந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. ஏன்னா சங்க காலத்துல வந்து தர்க்க நூல் புலமை தமிழர்களுக்கு இருந்தது என்பதற்கு சங்க இலக்கியத்திலே சான்று உள்ளது. அப்ப இந்த சிவஞான சித்தியார் தோன்றவில்லை, திருஞான சுவாமிகளும் அதுக்கப்புறம் வந்தவர்கள் தான், திருஞான சுவாமிகளும் அதுக்கப்புறம் வந்தவர் தான். இந்த மாதிரி நூல்களே இல்லை தமிழ்ல. ஆனாலும் வடமொழி தர்க்க நூல்களிலே அவர்கள் பயிற்சி வைத்திருந்தார்கள் என்பதற்கு சங்க இலக்கியங்கள் ஒன்று பத்து பாட்டு, அதுல மலைபடுகடாம் என்று ஒரு இலக்கியம் உள்ளது. அதுல திருமுருகாற்று படையில தொடங்குவாங்க பத்து பாட்டு. திருமுருகாற்று படை, புறநாற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு என்று இப்படி வரிசையா சொல்லுவார்கள். சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவார்கள், பத்தாவதாக மலைபடுகடாம். அந்த மலைபடுகடாம்ல வந்து ஒரு இடத்துல ஆசிரியர் வர்ணிக்கின்றார், மலை காட்டுப்பகுதி மலைப்பகுதியை வர்ணிக்கின்றார். அப்ப எப்படி இருக்கின்றதா, சின்ன சின்ன பாறைகளா அப்படி இருக்கின்றன வரிசையா. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கின்றனவா, அப்படி எரும மாடுகள் அப்படி வரிசையா படுத்திருக்க மாதிரி இருக்கின்றன பாறைகள்லாம். அதுல ரெண்டு பாறைகள் நெருக்கமா இருக்கின்றன. அந்த ரெண்டு பாறைகளுக்கு இடையில வந்து ஒரு கதிர், ஒரு புல் கதிர் அப்படி நீட்டிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய ரெண்டு இலைகள் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. அந்த ரெண்டு இலைகளும் ஆசிரியர் பார்க்கின்றார், அந்த சங்க புலவர் பார்க்கின்றார். அவருக்கு அந்த ரெண்டு கதிர்களும் எப்படி தெரிகின்றனவா, வாதம் செய்கின்றவன் அந்த ரெண்டு விரலால் காட்டுவான் இல்லையா, அந்த வாதியின் கை போல தெரிகின்றன சொல்றாங்க. வாதம் செய்தல் என்பது, வாதம் என்பது தர்க்க சாஸ்திரத்துல ஒரு பரிபாஷை சொல். ஏன்னா ஒருவன் வந்து என்ன செய்யலாம், தர்க்கம்னால எனது வாதம் செய்தல் தானே, வாதம் பிரதிவாதம் தானே தர்க்கம். ஆகவே அந்த வாதியினுடைய விரல்கள் போல அந்த ரெண்டு கதிர்களும் பாறை எடுக்க நடுவதை நீட்டிக் கொண்டிருந்தன என்று சொல்வதன் மூலம் சங்க காலத்தில் தர்க்க பயிற்சி எவ்வளவு சிறப்பாக இருந்தது, அந்த வாதி என்ற அந்த தர்க்க கலை சொல்லை அப்படியே பயன்படுத்தி உள்ளார்கள் என்று நாம் அறிய இருக்கின்றோம். ஆக இந்த அளவு அளவை இலக்கணத்தை தெரிந்திருக்கின்றோம். இனி நாம் நூலுக்குள் நுழைய வேண்டியதுதான். எனவே வருகின்ற சித்தாந்த சாஸ்திர சிந்தனையில் நாம் வந்து முதலே இருக்கக்கூடிய அந்த பொது அதிகாரம், அதில் முதல் இயல் பிரமாண இயல், அதில் முதல் சூத்திரம் நூலை தொடங்கிக் கொள்வது நிலையிலே வருகின்ற சிந்தனையிலே இந்த நூலை சிவஞான சித்தியார் சுபக்கத்தை போது மாதவ அந்த போது செயலையும் அதுக்கு மாதவ சிவஞானவர்கள் அருளிய பொறிப்புரையுமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பொது அதிகாரம் அதான் இப்ப பார்த்தோமே இந்த தர்க்கத்துல, இதுல வந்து எல்லா பொருள்களுக்கும் ரெண்டு இயல்பு சொன்னாங்க, பொது இயல்பு உண்மை இயல்பு. வேற்று சாதிக்கெல்லாம் பொருந்தாமல் தன் சாதிக்கெல்லாம் பொருந்திருப்பது பொது இயல்பு. வாழைப்பழம்னு சொன்னா அது வந்து முந்தம்பழம் ரத்தாழிப்பழம் பூவம்பழம் அந்த சாதிக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும், வாழைப்பழம் அறிஞானா பொது இயல்பால் அறிகின்றான். ஆனா முந்தம்பழம்னு சொல்லிட்டா அது ரத்தாழி பூவம்பழத்து கூட சேராது, அது முந்தம்பழம் தனக்கு மட்டுமே சேரும், அது சிறப்பு இயல்பு. இந்த மாதிரி எல்லா பொருளையும் சொல்லலாம். உதாரணத்துக்கு இது இல்லையா? இப்போ சைவ சித்தாந்தத்திலையும் பொது அதிகாரம் சிறப்பதிகாரம்னு பிரிச்சு பொது அதிகாரத்துல பொதுவியல்பு சொல்வார்கள், சிறப்பதிகாரத்தை சிறப்பு சொல்வார்கள். ஆகவே சித்தாந்தத்தில் வருகின்ற பொது சிறப்புங்கிறது பொருள் வேற. இந்த வாழைப்பட உதாரணத்துல பார்த்தோமே, இந்த அர்த்தத்துல சித்தாந்தத்துல பொது சிறப்பு சொல்லவில்லை இல்லையா. இப்ப அந்த வாழைப்பழத்தை வச்சு நாம பார்த்த அந்த பொது சிறப்பு வந்து தர்க்க சாஸ்திரத்துக்கு மட்டுமே உரிய பொது சிறப்பு, இங்கு வரக்கூடிய பொது சிறப்புக்கு பொருள் வேறு. ஆகவே எதற்காக அப்படின்னா, முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கின்றன. அப்போ அந்த பொதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கணும் இல்லையா. அடுத்தால உண்மை அதிகாரம் சிறப்பு அதிகாரம், இப்படி ரெண்டு அதிகாரங்களாக இந்த நூல் பிரிக்கப்பட்டுள்ளது. இது சிவஞான சத்யா, பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம். அதுல பொது அதிகாரத்துல ரெண்டு இயல்கள், பிரமாண இயல் இலக்கண இயல், ஒவ்வொரு இயலுக்கும் மூன்று மூன்று சூத்திரங்கள், ஆறு சூத்திரங்கள் ஆச்சா. அடுத்தால சிறப்பதிகாரம் உண்மை அதிகாரம், அது பார்த்தா அதுல ரெண்டு இயல்கள், சாதன இயல் பயன் இயல், அதுலயும் ஒவ்வொரு இயல்ல மூன்று மூணு சூத்திரம், அடுத்த பின் ஆறு சூத்திரங்கள், மொத்தம் 12 சூத்திரங்கள். இவ்வாறு இந்த நூல் அமைந்துள்ளது. ஆகவே நாம் பொது அதிகாரம் அதுல முதல் இயல் பிரமாண இயல், அதுல உள்ள முதல் சூத்திரம் அதனை அது பதி பொருள் உள்ளது என்று நிலைநாட்டப் போகின்றது. இப்ப பார்த்தோம் இந்த அனுமான அளவின் மூலமாக, ஏன்னா காட்சி அளவில் காட்ட முடியாது இதுதான் பதின்னு, ஆகம அளவில் சொன்னா நம்ம ஐயம் தீராது. எனவே அனுமான அளவில் மேற்கோள் பதிப்பொருள் உள்ளது, அதற்கு ஏது அது உதாரணம் என்று இந்த முறையிலே நிலைநாட்ட உள்ளது இந்த முதல் சூத்திரம் என்று கூறிக்கொண்டு, அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தர்க்க பற்றிய இந்த பொதுவான செய்திகளை இந்த அளவை இலக்கணம் என்ற பகுதியில் அறிந்து கொண்டோம் என்று கூறிக்கொண்டு, வருகின்ற சிந்தனையிலே பொது அதிகாரம் பிரமாணையில் முதல் சூத்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே இன்றைய சித்தாந்த சைவ சாஸ்திர சிந்தனையை சிவஞான சத்யா சுபக்கம் மாதவி சிவஞானிகள் பொலிப்புரை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இந்த சிந்தனைக்கு குருவர் வாழித்த சீர்வளசீர் குருமாசிதான் அவருடைய பொன்னார் திருவடித்தாமைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு அடியை நிறைவு செய்கின்றேன் என்று சித்தம்பரம்.